நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருவையின் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவார் நற்றால் காசி நந்தி தேவார் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமலில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ
ஓம் கிருபாய் நமோ
ஓம்
ஓம்
சிவாய்.
சுராய்
இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். இன்று அந்த குடும்பத்தினரின் கோடிட்ட பக்கங்கள் பல வந்திருக்கின்றன. அதைவிட ஒரு அன்பரின் ஒரு கேள்வியும் உண்டு. இவற்றிற்கு முடிந்தளவு விடை காண்போம். முதலாவதாக பாபாஜியின் தெய்வீய குரலில் வந்த கோடிட்ட பகுதிகளை பார்த்து அதன் பின் கேள்விக்கு செல்கின்றேன். அவர்கள் கோடிட்டு அனுப்பிய விடயங்கள் எப்பவும் கோடிட்டு அனுப்புவார்கள். அதில் ஆழ்ந்த கருத்து இருப்பதை நான் உணருவேன் பல இடங்களிலும். இங்கு அவர்கள் முதல் கோடிட்டிருப்பது, பாபாஜி எங்களை முதலில் மனிதனாக இரு, பின் சகோதரனாக இரு, பின் தனியாக சமயவாதி தனியாகவோ தனியாக சமயவாதியாகவோ அருளாளராகவோ அல்லது நீ விரும்பியவாறோ இரு என்று பாபாஜி கூறுகின்றார். அவர் எந்த நிலைகளில் இருந்தால் எங்களுடைய அன்பை வளர்க்கலாம், அன்பை அருளாக்கலாம் என்ற முறையில் இந்த பகுதியை கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் முதல் நாங்கள் சாதாரண மனிதனாக வாழப் பழக வேண்டும் உண்மையாக. அதன் பின் சகோதரனாக இருக்கச் சொல்கின்றார். அதாவது எல்லாரையும் சமனாக பார்க்கும் திறனுடைய நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கின்றார், சமயவாதியாகவோ அல்லது அருளாளராகவோ இரு என்று. சமயவாதி என்று பாபாஜி இங்கு குறிப்பிடுவது, போன சத்சங்கங்களில் பார்த்திருந்தோம், சுயநலம் இல்லாத தன்மை. அதாவது தன்னலமற்ற தன்மைதான் சமயம். அதை கடைப்பிடிப்பவன் சமயவாதி என்று நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நிலைக்கு வந்து விட்டோம் என்றால் அதன் பின் அருளாளராகவும் இருக்கலாம். பாபாஜி நீ எது வேண்டுமென்றாலும் அதன் பின் இரு என்று சொல்வதற்குரிய காரணம், நாங்கள் எங்களுடைய நிலையை பக்குவப்படுத்தி விடுவோம் என்பது அவரது ஆணித்தரமான கருத்தாக இருக்கும் நிச்சயமாக. பிறகு சொல்லப்படுகின்றது, அந்த சமயம் என்ற பொருளை நாங்கள் போன முறை அந்த சத்சங்கத்தில் பார்த்திருந்தோம். அதை மீண்டும் வாசித்து விடுவோம். சமயம் என்பது தன்னலமற்ற தன்மை. தன்னலமற்றது அதாவது சுயநலமின்மை. சமய முன்னேற்றம் என்பது சுயநலம் குறைதல். ஆகவே என்று பாபாஜி யோகிகள் தொடங்க கிரியா என்று கிரியா யோகிகள் தொடங்கட்டும் என்று சொல்கின்றார். இன்னொரு அருமையான விடயத்தை இங்கு கொடுக்கின்றார். அதை கோடிட்டு அனுப்பி இருக்கின்றார்கள். நான் அதை இரண்டாம் தரம் சிந்தித்ததில்லை. இப்போது அதை வைத்து சில விடயங்களை பேசலாம். அதாவது, சமய வழி என்பது பள்ளத்தாக்கிற்கும் உயரமான மலைக்கும் இடையே ஓரடி அகலமான பாதை. மலை மீது கற்கள், அவை எப்போதும் நம் தலைமையில் விழுமோ தெரியாது. ஓரடி தவறி விழுந்தால் பள்ளத்தாக்கில் கீழே விழுந்து விடுவோம். விவேகம் உள்ளவர்கள் தங்களுக்கு பிடித்த வழியை தெரிவு செய்யட்டும். பாபாஜி என்னை கைப்பிடித்து செல்ல படிப்படியாக மெதுவாக மேலே ஏறி கல் என்மேல் விழாமல் நான் பள்ளத்தாக்கில் தடக்கி விழாமலும் இலக்கை அடைய அவரை பிரார்த்திப்பதே என் வழி. அவர் தாய் மருத்துவர் போன்றவர். குரு இல்லாமல் யார் நமக்கு வழியை, உண்மையை, வாழ்க்கையை காட்டுவார் என்பது இந்த எழுத்தாளருடைய எழுத்து விடயம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் ஒரு உன்னதமான விடயம். ஏனென்றால் சுயநலம் இல்லை என்ற நிலைக்கு நாங்கள் செல்ல போகும் போது அது ஒரு கூரிய கத்தி பாதையில் தான் செல்வோம். ஏனென்றால் அதை நாங்கள் சென்றடைய வேண்டுமென்றால் அவ்வளவு இலகு இல்லை என்பது அதனுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு புறம் மலை, ஒரு புறம் பள்ளத்தாக்கு. ஆனால் நாங்கள் செல்லும் பாதையோ ஒரு அடி அகலமான பாதை என்று சொல்கின்றார். இங்கு எனக்கு என்ன நினைவு வந்ததென்றால், நான் பாபாஜியின் மலைக்கு சென்றபோது இரண்டு தடவை கடைசி 40 மைல்களும் அவருடைய பத்ரிநாத்தை அடைய முதல் நாங்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவோமாக இருந்தால் ஒருவரும் அந்த பாதையில் பயணிக்க முடியாது. அங்கு சென்ற நண்பர்களுக்கு அது புரியும். ஒரு பக்கம் மலை, மறுபக்கம் கங்கை, பெரிய பள்ளத்தாக்கு. கங்கை பக்கம் நீங்கள் போகும் வாகனம் சரிந்தால் எல்லோரும் கங்கைக்குள் அடக்கம். பல 1000 அடி கீழே ஒரு கோடு மாதிரி தான் கங்கை நதி தெரியும் அந்த 40 மைல் பயணிக்கும் போது. மற்ற பக்கத்தில் மலை, அது சாதாரண மலை அல்ல. எந்த நேரமும் மண் சரிவும் கற்களும் மேலே இருந்து வரும் மலை. இப்படியான ஒரு பாதையில் தான் நாங்கள் பாபாஜியை நோக்கி நான் 2 தடவை சென்றேன். ஆனால் இங்கு இந்த அன்பர் கூறுவது மிகவும் முக்கியம். அது அவருடைய மலை, அவருடைய பத்ரிநாத் கோவில் அமைந்த இடத்தையே அந்த வகையில் தான் நான் இங்கு உற்று நோக்குகின்றேன். ஆகவே பாபாஜியை தரிசிக்க போகும் போது பாபாஜியின் மலைக்கு இந்த வழியால்தான் நாங்கள் இப்போது இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். உலகியல் வழியில், அதாவது நேரடியாக அந்த மலைக்கு நாங்கள் பாத யாத்திரை செல்வதற்கு அதன் வழியைத்தான் பார்க்கின்றோம். ஆகவே அது ஞாபகத்திற்கு வருகின்றது எனக்கு. எவ்வளவு இது ஒரு கூர்மையான விடயம். சுயநலமின்மையாக முழுவதுமாக நாங்கள் மாறுவதென்றால் அது ஒரு கூரிய கத்தி. ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை படிப்படியாக எடுத்து செல்வதற்கு பல இடையூறுகள் வரும், பல தடங்கல்கள் வரும். அது இலகுவான பாதை அல்ல. ஆனால் நாங்கள் முயற்சி செய்து அந்த இடத்தை அடைய வேண்டும். இறுதி கட்டத்தை அதற்கு இதை ஓமானமாக தந்திருக்கின்றார்கள். ஆகவே பாபாஜியை நாங்கள் மலையில், அவருடைய மலைக்கு நாங்கள் சென்று அங்கு சாதனை செய்ய வேண்டுமென்றால் இந்த நிலையை கடந்தே ஆக வேண்டும். அது இயற்கையிலும் அப்படி அமைந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான அவமானமாக என்னுடைய எனக்கு படுகின்றது. அடுத்தது சொல்லப்படுகின்றது, கீறி அனுப்பி இருக்கின்றார்கள். ஆன்மீக சாதகர் செய்யும் சில பெரிய தவறுகள் உள்ளன. இது எங்களுக்குத்தான் சொல்கின்றார் பாபாஜி. அவற்றை கவனமாக தவிர்க்க வேண்டும், எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். இல்லையே மயக்கம் ஏற்படும். ஆன்மீகவாதி தன்னை எடை போடாமல் பிறரை எடை போடுகின்றான். அது முதலாவது. உதவியும் ஆறுதலும் தனக்குள்ளே எதிர்பாராமல் தனக்கு வெளியே எதிர்பார்க்கின்றான். இரண்டாவது, தன்னை உடம்பென்று தவறாக நினைக்கின்றான். மூன்றாவது, விளிம்பில் உட்காராமல் மையத்தில் உட்கார நினைக்கின்றான். நான்காவது, நித்திய லாபத்தை நோக்காமல் தற்காலிக லாபத்தையே நாடுகின்றான். விழிக்க வேண்டிய நேரத்தில் உறங்குகின்றான், உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்கின்றான். தன்னுடைய செயலற்ற சோம்பேறித்தனத்தை, அதாவது தமோ குணத்தை மிக உயர்ந்த அகர்மமாக, அதாவது சத்துவ குணமாக கருதுகின்றான் மாயையினால். கடமையும் தொண்டும் செய்ய வேண்டிய நேரத்தில் வேதாந்தமும் அத்திவிதமும் பேசுகின்றான். இப்படி பாபாஜி நாங்கள் செய்யும் தவறுகளை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதை இந்த அன்பர் கோடிட்டிருந்து அனுப்பியிருக்கின்றார். ஆகவே இது செய்ய சொல்லப்பட்ட எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் பாத்திரவாதிகள். அதில் ஒரு விதமான ஐயமும் எனக்கு இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக விடுபட வேண்டும் என்பது பாபாஜியின் ஒரு பரிந்துரையாக இந்த புத்தகத்தில் பாபாஜி போட்டிருக்கின்றது. மிகவும் அருமையாக இருக்கின்றது. ஆகவேதான் அவரின் புத்தகத்தில் வரும் விடயங்களை நாங்கள் கவனமாக ஒன்றுக்கு இரண்டு தடவை வாசித்து அதை நாங்கள் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். அடுத்ததாக சொல்கின்றார், தெய்வீக அறிவால் அவன் பெறுவது தொலைநோக்கு இல்லை, அதன் மறுதலையே. தெய்வீக கற்பனைகளையும் கவிதை துன்பங்களை இன்பங்களையும் அவன் பெறுவதில்லை. ஆனால் பெறுபவை குருட்டுத்தன்மையும் சுறுசுறுப்பின்மையும். புருஷார்த்தத்தை புறப்படும் போது தன் பிராப்தத்தை எண்ணி அழுகின்றான். பாபாஜியின் ஆறுதல் தேவைப்படும் போது துயர்கடலில் மூழ்கி நாத்திகனைப் போல் வருந்துகின்றான். கொள்கை அளவில் தத்துவம், தெய்வீகம், பக்தி ஆகியவற்றை அறிகின்றான். ஆனால் அதை சரியாக எப்படி அனுஷ்டிப்பது என்பது அவனுக்கு தெரியாது. உலகியல் இன்பங்களையும் லாபங்களையும் விட அவன் தயாரில்லை. மற்றவர்கள் தனக்கு செய்வது ஏதுமில்லை என்றும், நான் மற்றவர்களுக்கு செய்வது மில்லியன் அளவென்றும் நினைக்கின்றான். எவ்வளவு அருமையாக இதை ஒரு உலகியல் முறையில் இந்த பரிந்துரையை பாபாஜி கொடுத்திருக்கின்றார். சாதகர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நிகழ்கால நிலையை இதற்குரிய விடை எங்களுக்கு தேவை என்றால் சைவ சித்தாந்த அடிப்படை தேவை. அங்குதான் இந்த தனு கரண புவன போகங்களை பற்றியும், நாங்கள் ஏன் இங்கு இந்த உடல் எடுத்தோம், என்னத்திற்காக வந்தோம், பிராப்தத்தை அனுபவிப்பதற்கு வந்தோம், அதை அனுபவித்து நாங்கள் புருஷார்த்தமாகிய இறைநிலையை அடைவதற்கு வந்தோம். ஆனால் எல்லாம் சொல்லளவில் விளங்குகின்றது இந்த பாபாஜியின் கிரியாயோகா புத்தகத்தில். ஆனால் இதற்குரிய விரிவுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. எவ்வாறு எங்களுடைய கருவிகள் வேலை செய்கின்றன, எவ்வாறு எங்களுடைய உடல் வேலை செய்கின்றது, இதை கிடைத்தது இந்த உடலை எடுத்தது நாங்கள் பிராப்த வினையை அனுபவிப்பதற்கு, கொண்டு செல்வது ஆகாமிய வினை, இவற்றை பற்றிய பாரிய விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்தபடியால் பாபாஜி இங்கு ஓரிரண்டு வசனங்களில் தந்த உடைய அந்த அடிப்படை கருத்து முழுமையாக விளங்கினால் தான் எங்களுக்கு இதை செயல்படுத்த முடியும். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த ஒரு பந்தியை நாங்கள் படித்துவிட்டு விளங்கிவிட்டது என்று இருக்கின்றோம் என்று பாபாஜி சொல்கின்றார். ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுக்கு புரியவில்லை. அந்த செயல்பாட்டு தன்மையை தருவதுதான் சைவ சித்தாந்தம் என்று இங்கு உள்நோக்கு சொல்கின்றது என்று உணர்கின்றேன். ஆகவே பாபாஜி எவ்வளவு அருமையாக ஒரு பந்தியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைக்காவிட்டால் இதற்குரிய அர்த்தம் முழுமையாக புரியாது, உணர்வு நிலைக்கும் அதை கொண்டு வர முடியாது என்பது உண்மை. அடுத்ததாக சொல்கின்றார், கோடிட்டிருக்கின்றார்கள், நாம் தவறாக நினைக்கும் போது நம் செயல்களும் தவறான திசையில், தவறான இயல்பில் அமைகின்றன. நம் அறிவால் தெய்வீக விதிகளை மீறலாம் என்று நம் தவறாக நம்புகின்றோம். நிச்சயமாக, ஏனென்றால் எங்களுடைய அசைவு முழுக்க எண்ணங்களிலிருந்து வருகின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. ஆகவே இந்த எண்ணங்கள், அதாவது எங்களுடைய மனம் நினைப்பது, மனம் அதை நினைக்க பண்ணுவது எண்ணங்கள், இவை தவறாக இருக்கும் போது எங்களுடைய வாழ்வியல் முறையும் தவறாகத்தான் முடியும் என்பது இங்கு கோடிடப்பட்ட விடயம். நம் அறிவால் தெய்வீக விதிகளை மீறலாம் என்று தவறாக நம்புகின்றோம் என்று போடுகின்றார். அதுவும் எங்களுடைய தற்கால நிலை. சாதகர்கள், பெரும்பாலான சாதகர்களுடைய நிலை அதுக்கு பின் சொல்கின்றார், செல்வத்தால் சுகம் கிடைக்கும் என கற்பனை செய்கின்றோம். அது உலகியல் வாழ்க்கை. உலக இன்பத்தை துய்க்காதவருக்கு சமயமும் நீதியும் என்று கருதுகின்றோம். அதாவது உலகியல் இன்பத்தை விடாதவருக்கு மாத்திரம்தான் சமயமும் நீதியும் என்று எடுத்துக்கொண்டு, நாங்கள் ஏதோ ஆன்மீக விடயத்தை தெரிந்து கொண்டோம் என்று எங்களை பிரித்து வைத்துக்கொண்டு பார்க்கின்றோம். ஆனால் அதன் வழி நிற்பதில்லை என்பது இங்கு சுருங்கிய கருத்து. நமக்கு சூரியன் ஒருபோதும் மறையாது என நினைக்கின்றோம். தற்கால நிலை, எல்லோருடைய தற்கால நிலை பெரும்பாலான சாதகர்களுடையது. நாமாகவே விழுந்த சேற்றிலிருந்து நம்மை மற்றவர்கள் தூக்கி விடுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மற்றவர் கஷ்டப்படும் போது நாம் விரலை கூட அசைப்பதில்லை. நம் சந்தோஷத்தை மட்டும் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். பதவிகளை விரும்புகின்றோம். ஆனந்தம் மட்டுமன்று ஐஸ்வர்யமும் நமக்கு தேவை. அதிக லாபத்தை நோக்கியே நமது திட்டமிடுதல் அமைகின்றது. எவ்வளவு எளிமையாக பாபாஜி இதை இந்த இடத்தில் தருகின்றார். ஆகவே இந்த தன்னலமற்ற தன்மையை நோக்கி நாங்கள் போக வேண்டும் என்பது இங்கு ஒரு அடிப்படை கருத்து. பாபாஜியின் புத்தகத்தில் அதை இந்த அத்தியாயத்தில் அதிலிருந்து தான் தொடங்குகின்றார். அதுதான் சமயம் என்று வரையறுக்கின்றார். அந்த தன்னலமற்ற தன்மைக்கு செல்வது முக்கியம் என்பதை பல விடயங்களாக இங்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். திரும்ப சொல்கின்றார், அன்புமிகு சாதகர்களே, மற்றவர்களின் கெட்ட கருத்துக்களை தேக்கி வைக்கும் குப்பை தொட்டியாக உங்கள் மூளையை ஆக்கி விடாதீர்கள். கிரியா யோகி ஆகும் வரை விழித்திருங்கள், தூங்காதீர்கள். தன்னை முன்னேற்ற சாதனை தேவை. மறைவாக பயன்படுத்துதல், வெளிப்படையாக எதிரில் தொடர்பின்மை, மனதில் ஆசை, வெளியில் கண்டிப்பு ஆகியவை போலித்தனம் என்று சொல்கின்றார் பாபாஜி. இது எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றார். அது பெரும்பாலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விடயங்கள் என்று நான் உணர்கின்றேன். நீங்கள் உங்களை இதில் எவ்வாறு நீங்கள் பொருந்துகின்றீர்கள் என்று எல்லோரும் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு வசனம் சொல்லுகின்றார், ஒரு சொல்லித்தான் சொல்கின்றார், உயர் மூலங்களில் இருந்து சந்தோஷம் பெற வேண்டும். உயர் மூலங்கள் என்று இங்கு அவர் எதை சொல்கின்றார் என்று சிந்தித்தேன். இந்த கோடிட்ட வசனத்தை அனுப்பும் போது சாதகர் எனக்கு, உயர் மூலங்கள் என்பது இங்கு குறிக்கப்படுவது குரு திரு, அதாவது குருவருள் திருவருள். அதை விட வேறு எந்த சொல்லும் அதற்கு பொருந்தாது என்பது என்னுடைய ஒரு உணர்வு நிலை. அதான் மூலங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் நடப்பது பரம்பொருளால். அந்த நிலையை எங்களுக்கு ஊட்டி அந்த நிலைக்கு கிட்டு எங்களை கொண்டு செல்வது குருவருள். ஆகவே எல்லாம் அருமையாக ஒரு நாலு சொல்லி சொல்கின்றார், உயர் மூலங்களில் இருந்து சந்தோஷம் பெற வேண்டும். அதாவது நாங்கள் படித்த சைவ சித்தாந்த அடிப்படையில் என்ன சொல்லலாம், இறைப்பணி குருபணி நின்று நாங்கள் வாழ வேண்டும். அப்போதுதான் அது சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது இங்கு ஒரு சுருங்கிய கருத்தாக நான்கு சொற்களில் கொடுக்கின்றார். சரியான வழியில் செல்வத்தை சம்பாதித்து சரியான வழியில் செலவழிக்க வேண்டும். உங்கள் செயல்களில் எல்லோருக்கும் நீதி, உண்மை, தூய்மை, உதவி போன்றவை இருக்கட்டும். சமய கொள்கை அடிப்படையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் புதிய தீர்வு காண்பதே இன்றைய உலகிற்கு தேவை என்று இன்றைய உலகிய நிலையை பாபாஜி இங்கு சொல்லுகின்றார். அதன் பின் சொல்லுகின்றார், இன்னொரு இடத்தில் கோடிட்டிருக்கின்றார்கள், உலகம் என்னும் கடலில் உங்களுக்கு வசதியாக ஒரு பாய்மரக் கப்பல் சொந்தம். அன்னையின் கருணை காற்று நமக்கு ஆதரவாக அடிக்கின்றது. நடுவில் பாபாஜி அமர நாம் படகை ஓட்டுகின்றோம். இந்த வாழ்வின் புருஷார்த்தம் ஒரு புறம், முந்தைய பிறவிகளின் பிராப்தம் மறுபுறம். எவ்வளவு அருமை! ஒரே ஒரு சொல்லித்தான் சொல்லுகின்றார். ஒரே ஒரு வசனத்தில், இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வின் புருஷார்த்தம் ஒரு புறம், முந்தைய பிறவிகளின் பிராப்தம் மறுபுறம். நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்கின்றோம். கிரியா யோகத்தில் இரண்டு வாழ்க்கையில் இருந்து அதை செயல்படுத்த சொல்கின்றார். புருஷார்த்தம் என்பது நாங்கள் ஆன்மீகத்தில் வெற்றி பெற ஓடும் வாழ்க்கை. துறாப்தம் என்பது எங்களுடைய உண்மையான வாழ்க்கை இந்த உடலில். ஆகவே இந்த ரெண்டும் ஒவ்வொரு புறம் இருக்கும்போது அழகான ஒரு உபமானம் கொடுக்கின்றார். உலகம் என்னும் கடலில் உங்களுக்கு வசதியாக ஒரு பாய்மரக் கப்பல். சொந்தம் பாய்மரக் கப்பல் சொந்தம். அன்னையின் கருணை காற்று நமக்கு ஆதரவாக அடிக்கின்றது. இங்கு பாய்மரக் கப்பல் என்ற சொல்லும் அன்னையின் காற்று என்ற சொல்லும் எவ்வளவு அழகாக பொருந்தி இருக்கின்றது. ஏனென்றால் பாய்மரக் கப்பல் என்று சொன்னாலே அதற்கு ஒரு இயந்திரத்தால் அந்த கப்பல் இயக்கப்படுவதில்லை. அது காற்றின் இயற்கையின் உதவியுடன் அந்த பாய்மரத்தின் மூலம் அந்த கப்பல் நகர்ந்து செல்வதுதான் பாய்மரக் கப்பல். அந்த கப்பலில் பாபாஜி நடுவில் இருக்கின்றார். நாங்கள் அந்த கப்பலை ஓட்டுகின்றோம் என்று எடுக்கச் சொல்கின்றார். ஆனால் அதற்கு உதவி செய்வது அன்னையின் கருணை என்கின்றார். அங்கு இப்போது நாங்கள் அந்த அன்னையின் கருணை என்பதை இந்த பாய்மரக் கப்பலுடன் ஒத்து பார்த்தால் அது என்ன? காற்று. ஆகவே அன்னையின் கருணை இங்கு ஓமானத்தில் காற்றாக செயல்படுகின்றது. ஏனென்றால் சரியான காற்று சரியான திசைகளில் அடித்து கொண்டிருந்தால்தான் இந்த பாய்மரக் கப்பல் பயணம் நாங்கள் கடலில் மூழ்காது நாங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவியாக அமையுமே தவிர அந்த காற்று குளறுபடி செய்தால் ஒன்றுமே சரியாக அமையாது, நாங்கள் கடலில் விழுந்து விடுவோம். ஆகவே அந்த காற்றை கொண்டு எங்களுக்கு உதவி செய்பவர் பாபாஜி. ஆகவே தான் அவர் கப்பலின் நடுவில் இருக்கின்றார். அதை நான் எவ்வாறு உணர்கின்றேன் என்றால் அவர் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை மாத்திரமல்ல ஒரு உறுதியை தருகின்றார். நான் இங்கு இருக்கின்றேன் உன்னுடன் கப்பலுக்குள், நீ பயப்படாமல் பயணம் செய். அது மாத்திரமல்ல என்னுடைய சக்தியாக என்னுடைய எண்ணெயின் காற்று உனக்கு பாய்மரக் கப்பலில் அடிக்கின்றது, போகும் வழியில் அது உன்னை கரை சேர்க்கும் என்பது என்னுடைய உணர்வு நிலை. ஆகவேதான் சக்தி என்பது கிரியா யோகத்தில் மாத்திரமல்ல சைவ சித்தாந்தத்தில் கூட பெரிய நிலை. அதுதான் திரோதான சக்தி அருட்சக்தியாக எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டு நிலைகளில் வாழும் போது விலகியல் நிலைகளில் திரோதான சக்தியாகவும் ஆன்மீக நிலையில் அருட்சக்தியாகவும் அது மாறுகின்றது. ஆகவே எல்லாத்தையும் இயக்குபவள் அன்னை. ஆகவே தான் எங்களுடைய கிரியா யோகத்திலும் அன்னை வழிபாடு அன்னை சாதனை அன்னை தான் பாபாஜியை தன்னுடைய நிலையில் தானாகவே இருக்கும் போது அவள் மூலமாக எங்களுக்கு கருணை பொழிகின்றார் என்பது இங்கு அற்புதமான அபூர்வமான கிரியா யோக ஓமானமாக நான் எடுக்க வேண்டும். இங்கு அது புரிகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார், கோட்டிருக்கின்றார்கள் இன்னொரு அத்தியாயத்தில், கண்ணை திறந்திருக்கும் தனது அன்புக்குரியவர்க்கு அவர்கள் தங்கள் மனங்களை அவளது கமலப்பாதத்தில் இருத்தும் போது அன்னை தெய்வீக ஞானமாம் விண்ணுலக மருந்தோடு வழிபடுகின்றாள். இது மிகவும் அருமையான ஒரு விடயம். இதன்படிதான் அன்னை லாகிரி மகேஷியருக்கும் இன்னொரு அருளாளருக்கும் காசி தசமேதா காட்டில் குகை துறக்கும் போது அவள் வழிபட்டாள் என்று பாபாஜியின் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரம் குகை துறக்கின்றது, அவள் வெளிப்படுகின்றாள் என்றதெல்லாம் வருகின்றாள் என்ற கருத்தில் எடுத்தேன். ஆனால் இப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவள் வெளிப்படுவது என்பது எங்களுடைய இதய கமலத்தில், அதாவது எங்களுடைய இதயத்தில் நாங்கள் அன்னையை வைத்து அவளுடைய சாதனையை நாங்கள் செய்யும் போதுதான் அவளுடைய கருணை கடல் எங்களை வந்து சேரும் என்பது இங்கு இன்னொரு வழியாக பாபாஜி அதை இங்கு தந்திருக்கின்றார் என்று உணர்கின்றேன். அப்போதுதான் அன்னை தெய்வீக ஞானமாம் விண்ணுலக மருந்தோடு வெளிப்படுகின்றாள். எவ்வளவு அருமையான விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நாள் வேலை அன்று. நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நித்திய சாதனையே. இது அருமையே. சந்தேகமில்லை, முரண்பாடு இல்லை, நழுவுதல் இல்லை, போலி கௌரவம் இல்லை. ஏணியில் படிப்படியாக ஏறுங்கள். அப்போது தான் தவறி கீழே விட மாட்டீர்கள். 60 வயதானாலும் முதல் படியிலிருந்து ஏறுங்கள். கடவுளோடும் குருவோடும் மேன்மையான உறவு கொண்டீர்களேயானால் விண்ணுலகம் உங்களுக்கே. கிரியா மூலகுருவிற்கு துரோகம் செய்யக்கூடாது. அவரது பக்தராக பதிவு செய்து எல்லாவற்றையும் அவரிடமே விட்டு விடுங்கள். இங்கு குரு பணி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அன்னையின் உதவி எங்களுடைய சாதனையில் எவ்வாறு கிடைக்கின்றது, அதை எவ்வாறு பெறலாம், எல்லாம் இங்கு பாபாஜியினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 60 வயதானாலும் முதல் படியிலிருந்து ஏறுங்கள் என்பதும் உலகியல் கருத்தாகவும் எடுக்கலாம், ஆன்மீக கருத்தாகவும் எடுக்கலாம். அதாவது நாங்கள் எங்களுடைய சாதனையில் முதலிலிருந்தே இருக்காமல் ஒரு இடைநிலையில் எங்களுடைய சாதனைக்கு அல்லது கிரியா யோகத்துக்குள் வந்தால் எங்களுடைய வயதை வைத்து எங்களுடைய சாதனையில் பயணிக்கக்கூடாது, முதல் படியிலிருந்து ஏற வேண்டும் என்பது இங்கு சுருக்கமான கருத்தாக நான் எடுக்கின்றேன். ஏனென்றால் சிலர் யோசிக்கலாம், எனக்கு வயது போய்விட்டது, இன்னொரு விதமாகவும் நான் இதை விளங்கப்படுத்தலாம், எனக்கு வயது போய்விட்டது, 60 வயது ஆகிவிட்டது, கிரியா யோகம் பயில விரும்புகின்றேன், ஆனால் என்னால் ஆசனம் போட முடியாது, ஆகவே நான் பிராணாயாமம் தியானம் மந்திரம் பக்தி வழி நிற்கலாமா என்று சாதகர்கள் என்னை கேட்டதுண்டு. அவர்களுக்கு உடல்நிலையில் ஆசனம் போட முடியாவிட்டாலும் அவர்களால் முடிந்தளவு அவர்களால் செய்யக்கூடிய அளவு அந்த ஆசனத்தை போட்டுத்தான் மிச்ச 4 சூட்சும பயிற்சிகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது குருமார்களால் சொல்லித்தரப்பட்ட விடயம். இதை நாங்கள் குருவிடம் தீட்சை பெறும்போது அவர்கள் இந்த ஆசன வகுப்பை நடத்தி ஆசன வகுப்பில் எல்லோரும் ஆசனம் போட்டு அந்த நாள் காட்டினால்தான் யோகியார் அவர்கள் இந்த தீட்சையை கொடுப்பார்கள். அவருடைய முறையில் அதை அடியேன் அறிந்தேன் பார்த்தேன். ஆகவே இங்கு 60 வயதானால் என்றால் இந்த தீட்சை முறையில் கூட முதல் படியில் இருந்துதான் செல்ல வேண்டும் என்பது இங்கு உண்மை. அதனால் தான் இந்த 5 உடலுக்குரிய பயிற்சியில் தேக உடலின் முதலாவது கட்டிடம் முதலாவது ஃப்ளோர் என்று சொல்லுவோம் நிலம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது குருமார்களால். ஏனென்றால் அந்த 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 ஃப்ளோர் அதாவது அந்த கட்டிடத்தில் முதலாவது மாடியை நாங்கள் கட்டாமல் மேலே விரைவாக ஏறினோம் என்றால் சரியான பாதையில் போக முடியாது, விழுந்து விடுவோம் என்பது குருமார்கள் பாபா யோகி ராமையா அவர்கள் சுவாமி ராம் அவர்கள் சொன்ன கூற்றுக்களை இங்கு நினைக்கின்றேன் பாபாஜியின் கூற்றுடன். அடுத்ததாக சொல்கின்றார், இது கடந்த வகுப்பில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அந்த இடத்தில் கோடிட்டிருக்கின்றார்கள் இந்த குடும்பத்தினரும். அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்கின்றான், இஸ்தித பிரஜன் எவ்வாறு பேசுகின்றான், உட்காருகின்றான், நடக்கின்றான், மற்றவர்களோடு எவ்வாறு பழகுகின்றான், எவ்வாறு தனக்குள்ளேயே சிந்திக்கின்றான், வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றான் என்பது அர்ஜுனன் கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட கேள்வி. அதற்கு அந்த இஸ்தித பிரஜன் என்பதனுடைய சொல்லு எனக்கு தெரியாதென்றபடியால் கால அவகாசம் கேட்டேன், ஆனால் அதை தேடினேன், சிலரிடம் அதை பற்றி சொன்னேன், ஒருவரிடமிருந்தும் எனக்கு அதுக்குரிய பதில் இல்லை. ஆனால் பிரஜை என்ற சொல்லு பாபாஜியின் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதைத்தான் எடுத்தேன். பிரஜை என்ற சொல்லுக்கு உரிய பொருள் ஞானம் என்று பாபாஜியின் புத்தகத்தில் பின்னால் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இஸ்தித பிரஜன் என்று சொன்னால் அந்த ஞானத்தை உடைய ஒருவன் ஆக அதை நாங்கள் கருதலாம். அதாவது ஒரு அருளாளராக நாங்கள் பார்க்கலாம், அல்லது இந்த நிலையை எட்டிய ஒரு பிரஜன் என்றால் இந்த ஞானத்தை எட்டியவன் என்று பொருள் கொள்வது மிகவும் சரியானதாக இருக்கும் என்று தோன்றுகின்றது. ஆகவே அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்பது ஒரு அருளாளர் அல்லது ஒரு ஜீவன் முக்தன் அல்லது ஒரு ஞான நிலையை அடைந்த ஒருவன் எவ்வாறு இவற்றையெல்லாம் செய்வான் என்று அர்ஜுனன் கேட்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு, நிச்சயமாக கேட்டிருப்பார் என்பது எனக்கு தெரிகின்றது. இந்த வசனத்தில் இஸ்தித பிரஜன் எவ்வாறு பேசுகின்றான் என்று கேட்கின்றான் அர்ஜுனன், எவ்வாறு அவன் உட்காருகின்றான், நடக்கின்றான், மற்றவர்களோடு எவ்வாறு பழகுகின்றான், எவ்வாறு தனக்குள்ளேயே சிந்திக்கின்றான், வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றான். அதாவது நாங்கள் ஒரு அருளாளருடைய நிலையை அவருடைய இந்த உலகியல் உடலில் எவ்வாறு அவர் செயல்படுவார் என்பதை அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டிருக்கலாம் என்பது அடியேனின் தாழ்ந்த பதிலாக இந்த வசனத்துக்கு எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே இந்த அன்பர்கள் கோடிட்ட பகுதியை இப்போது பார்த்தோம். அந்த அன்பர் போன சத்சங்கத்தில் கேட்ட கேள்விக்குரிய பதிலும் எவ்வாறு அமைகின்றது? ஆகவே இந்த சத்சங்கத்தை இத்துடன் இன்று முடித்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபா எனும் ஓம் சிவாய எனும். முதலாவதாக இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், இறைவனையா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக பல கருத்துக்கிறப்பு தெளிவான கருத்துக்கள் பிணைக்கப்பட்டது. அவற்றில் முக்கியமான சிலவற்றை பார்ப்போமாக. சமயம் மற்றும் சமய வழி பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக ஆன்மீக சாதகர் செய்யும் தவறுகள் பற்றியும் நாம் செய்யும் தவறுகளை பாபாஜியில் கூறிய விளக்கங்கள் பற்றியும் விளக்கங்கள் தரப்பட்டது. அதை வாசித்து நாம் தெளிவறிய வேண்டும். உலகில் இன்பத்தை விட விரும்புவதில்லை என்ற கருத்தும், நாம் தவறாக நினைக்கும் போது நமது எண்ணங்கள் தவறாக இருப்பதால் தவறான செயலும் நடைபெற வாய்ப்பு கிடைக்கின்றது என்பது தெளிவாக அறியக்கூடியதாக இருந்தது. நாம் சந்தோஷத்தை மட்டும் விரும்புகின்றோமா என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக உங்கள் மூளை குப்பை தொட்டியாக்கி விடாதீர்கள் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. உங்கள் மூளையை குப்பை தொட்டியாக்கி விடாதீர்கள் என்ற கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து உயர் மூலமாகிய குருவர்கள் சிறுவர்கள் இருந்து சந்தோஷம் பெறுவது பற்றிய விளக்கம். சமய கோட்பாட்டின் வழியிலே இன்றைய பிரச்சனைக்கு தீர்வுகாணப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள். புருஷார்த்தம் என்பது ஆன்மீகத்தில் வெற்றி பெறுகளும் ஆன்மீகத்தில் அரிசுத்திய பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கூறப்பட்டது. அன்னையின் உதவி எங்கள் சாதனையில் எவ்வாறு கிடைக்கின்றது என்பது பற்றிய கருத்துக்கள். அடுத்து அர்ஜுனன் கிருஷ்ணனும் கூடிய பிரச்சனை என்று சொல்லுக்கும் பொருள் ஞானம் என்பதும் இன்றைய சத்சங்கத்தில் பல கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டதும் உள்வாங்கினோம். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நமோம் ஓம் சிவாய நம.
நன்றி இறைவனையா, முடிந்தளவு அதை சுருக்கி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜினமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜினமோ ஓம் சிவாயனம்.
வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில பல கருத்துகள், நம்மளுடைய அறியாமை கருத்துகள், நம்ம ஆன்மீகத்துல பயணம் பண்ணக்குள்ள எப்படிலாம் நம்ம எண்ணங்கள் வேலை செய்யும், அதுல எப்படி சறுக்கள் ஏற்படும், அதுல எப்படி ஆணவம் கலக்கப்படும் என்ற ஒரு விஷயங்கள்லாம் பாபாஜியின் தெய்வீக குரலிருந்து அறியப்பட்டும், அது சைவ சித்தாந்தம் படிக்கக்குள்ள, சைவ சித்தாந்தனுடைய அடிப்படை கருத்து படிக்கக்குள்ள அது இன்னும் நமக்கு விளக்கமா புரியுது. அந்த வகையில சிறப்பான முறையில சரியான பல கருத்துக்களை நமக்கு இந்த பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து கிடைக்கப்பட்டது. அதை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா, முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடங்கி செயல்பட்டா கண்டிப்பா நமக்கு பாபாஜி துணை நின்று அதுக்கு அருள் பலிப்பார். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
நன்றி நன்றி கத்தியன் ஐயா, மிகவும் அருமையாக சுருக்கி எல்லாவற்றையும் சில சொற்களில் அடக்கி கூறினீர்கள். அதில் நீங்கள் எப்போதும் பேசும்போது என்னுடன் நேரடியாகவும் சத்சங்கத்திலும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ற சொல்லு என்னை கவரும். அது மிகவும் முக்கியமானது ஆன்மீக பயணத்தில். பாபாஜியும் அதை பற்றி இன்று சொல்கின்றார், 60 வயதானாலும் முதல் படியில் இருந்து போ என்று. ஆகவே ஷார்ட்கட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், குறுக்கு வழியை நாங்கள் நாடக்கூடாது. ஆனால் பல உலகியல்வாதிகளும் இப்போது குறுக்கு வழியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது சமயமாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம். இறைவனை தரிசிப்பது என்றாலும் மூலஸ்தானத்தில் 100 ரூபா டிக்கெட் எடுத்து போனால் குறுக்காக ஃபாஸ்டாக போய்விடலாம் என்ற நினைப்புகளுடன் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றில் அந்த குறுக்கு வழிகளை எல்லாம் எடுக்காது, இறைவனை நாங்கள் இருந்த இடத்திலிருந்தே அறையலாம் அல்லது பார்க்கலாம் என்ற இந்த சைவ சித்தாந்த வழியில் வந்த கிரியா யோகா முறையை பயன்படுத்தினால் இப்படியான வழிகளில் எல்லாம் நாங்கள் ஈடுபட தேவையில்லை. ஆகவே இது ஒரு உபமானத்திற்காக சொன்னேன். ஆகவே இந்த உங்களுடைய சுருக்கம் மிகவும் நன்றாக இருந்தது கதி ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எங்களுடைய நிலை, எங்களுடைய உலகியல் நிலை, எங்களுடைய ஆன்மீக நிலைகளுக்கு ஏற்றபடி எங்களுடைய வேகத்தை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இமயமலையில் நாங்கள் இயற்கையில் பயணிக்கும் போது இமயமலைக்கு வேகம் விவேகம் அல்ல என்ற சொல் மட்டை எல்லா இடமும் போடப்பட்டிருக்கும். அதை வாசிக்கும் போது அதை உலகியல் நிலையில் புரிந்தேன் அந்த நேரத்திலும் இன்று வரையும். ஏனென்றால் வேகம் என்பது விவேகம் அல்ல. ஏனென்றால் அது ஒற்றையடி ரோட், ஒரு பக்கம் கங்கை பாதாளத்தில், மற்ற பக்கம் மலை, கற்கள் உருண்டு கீழே வரும் மலை. ஆகவே விவேகம் கூடாது என்பது எங்களுடைய பிரயாணத்தின் போது சாரதி அவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இன்று கார்த்திகேயன் ஐயா இந்த சொன்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ற சொல்லை அதனுடன் நினைத்து பார்க்கின்றேன். அந்த சொல்லுக்குரிய ஆன்மீக கருத்து மிகவும் ஆழமானது. நாங்கள் வேகமாக ஓடுகின்றோம், ஓடி எல்லையை அடைந்து விடுவோம் என்று சொன்னால் அதை பாபாஜி அழகாக தன்னுடைய ஆச்சிரமத்தை பத்ரிநாத் மலையில் அமைத்திருக்கின்றார். அந்த இடத்திற்கு போகும் 40 மைல் தூர பிரயாணம் என்று சொல்லப்பட்ட பாபாஜியின் புத்தகத்தில் அதை சித்தரித்திருக்கின்றார். ஒரு பக்கம் கங்கை என்று சொல்லாமல் பாதாளம், ஆழ பாதாளம், மற்ற பக்கம் மலைகள், கற்கள் உருண்டு வரும் மலைகள். ஆகவே அப்படியான ஒரு நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் ஏன் அங்கு அப்படியான அந்த பாதை இயற்கையிலேயே அமைந்தது என்றதை இப்போது கார்த்திகேயன் ஐயா சொல்லும் போது சிந்தித்து பார்த்தேன். அந்த பாதையை எல்லாம் புதுப்பித்து அதிவேகத்தில் செல்லக்கூடிய வண்டிகளையும் வைத்து அந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தால் பாபாஜியின் மலைக்கு 3 மணித்தியாலத்தில் போய் வந்து விடலாம் என்றெல்லாம் சிந்தித்த காலம் உண்டு. அடியேன் தான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய நேரத்தை சுருக்கி பாபாஜியை அடையலாமா என்ற ஒரு அதிவேகம். ஆனால் இந்த இன்று பாபாஜியினால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மலை உச்சியும் பாதாளமும் அது விழிப்புணர்வை கொண்டு வருகின்றது ஆன்மீக வழியில். அதை கார்த்திகேயன் ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக என்று சொன்னது சொல்லும் போது அந்த நினைவின கோடுகின்றது. ஆகவே நாங்கள் ஆன்மீகத்தில் கூட அவசரமாக பயணிக்க கூடாது, சிறிது சிறிதாக பயணிக்க வேண்டும். ஆனால் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், அதிலிருந்து விலகக்கூடாது என்பது வைராக்கியமாக அமைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த நல்ல விஷயங்களை இன்று நான் சத்சங்கத்திலிருந்து எல்லா சாதகர்களும் எடுப்போம் என்று சொல்லி அதன் வழி நின்று வாழ்க்கையையும் சாதனையையும் கூட்டுவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ.